நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர், சகலத்தையும் அவர் சிருஷ்டித்தார். அவருடைய படைப்பில் முதலாவது தூதர்களை ஆண்டவர் உண்டாக்கினார். பின்பு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த பூமியை ஆண்டவர் ஒழுங்குபடுத்த ஆரம்பிக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். பின்பு ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார். பின்பு பகலை ஆள சூரியனும் இரவை ஆள சந்திரன், நட்சத்திரங்கள், இப்படி சிருஷ்டிப்புகளை கர்த்தர் ஒவ்வொன்றையும் உருவாக்கினார். பின்பு மரம் செடி கொடிகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஜலத்திலிருந்து பிறப்பிக்கிற பறவைகள் மற்றும் ஜலத்தில் வாழுகின்ற ஜீவ ஜந்துக்கள், மீன்கள், இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் வரிசையாய் படைத்தார். ஆறாவது நாளில் கடைசியாக தேவனாகிய கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்தார். மனிதன் கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்டவன், ஆனால் அவன்தான் விசேஷமான ஒரு சிருஷ்டி. ஏன் மனிதன் தான் விசேஷமான சிருஷ்டி என்றால், இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த ஒரு நாளை நாம் நினைவு கூர்ந்து இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து யாருக்காக பிறந்தார், இது நமக்கு முக்கியம் தெரியணும். தேவ தூதர்களை தேவன் முதலாவது சிருஷ்டித்தார். இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களுக்காக பிறந்தாரா? கிடையாது. இந்த உலகத்திலே மரம் செடி கொடிகள் எல்லாம் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டது. மரம் செடி கொடிகளுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தாரா? கிடையாது. இந்த உலகத்திலே ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், இவைகளெல்லாம் தேவனால் படைக்கப்பட்டது. இவைகளுக்காக வந்து பிறந்தாரா? கிடையாது. தண்ணீரில் வாழ்கிற ஜீவ ஜந்துக்கள், மீன்கள் போன்ற பல ஜீவ ஜந்துக்கள், இவைகளுக்காக பிறந்தாரா? அதுவும் கிடையாது. ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள், இதற்காக அவர் பிறந்தாரா? அதுவும் கிடையாது. அவர் படைத்த ஐந்து நாட்களில் படைத்த எந்த ஒரு காரியத்திற்கும் இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. அவர் பிறந்தது ஆறாவது நாளில் வந்து பிறந்த மனிதர்களாகிய நமக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். ஆமேன். நமக்கு தான் பிறந்தார். தூதர்களுக்காக அவர் பிறக்கல, எந்த ஜீவராசிகளுக்காக அவர் பிறக்கல, மனிதனுக்காக மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். அதனாலே உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை செலிபிரேட் பண்ண வேண்டிய நபர்கள் நம்மதான். ஆனால் பல நேரத்திலே வேதத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஒரு திட்டம், பைபிள்ல பாத்தீங்கன்னா பல காரியங்களை குறித்து மனிதனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். எப்படி கற்றுக் கொடுப்பார்னு கேட்டீங்கன்னா, தலையான சிருஷ்டியா இருக்கிற மனிதனை மற்ற சின்ன சிருஷ்டிகளிடத்திலிருந்து கர்த்தர் பல காரியங்களை கற்றுக் கொடுப்பார். எறும்பை பார்த்து அதன் வழிகளை கற்றுக்கொள்ளுவார் ஆண்டவர், இல்லையா? இப்படி எறும்பை பார்த்து கற்றுக்கொள், இதை பார்த்துக்கொள், ஒவ்வொன்றும் பார்த்தும் கற்றுக்கொள்ள சொல்லுகிறார். ஏனென்றால் மனுஷனுக்கு கர்த்தர் மேன்மையான காரியத்தை அவனுக்கு உண்டாக்கி இருந்தாலும் பல நேரத்திலே அவருடைய வாழ்க்கையில் தேவ திட்டத்திற்குள் நாம் பல நேரத்தில் இல்லாமல் போய்விடுகிறோம். ஆகையினாலே ஆண்டவர் பல காரியங்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு நமக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். இன்றைக்கு நமக்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க நாம் தூதர்களிடத்திலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள போறோம், தேவ தூதர்களிடத்திலிருந்து. அது நமக்கு ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து தூதர்களுக்காக பிறக்கவில்லை, ஆனால் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு தேவ தூதர்களுடைய காரியம் நெருக்கமாய் சம்பந்தப்பட்டிருக்கும். வேதத்தை கவனிச்சு பார்த்தால் தூதர்களுக்காக அவர் பிறக்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையோடு சம்பந்தப்பட்ட அந்த தூதர்கள் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை கவனிக்கும் பொழுது நாமும் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரே ஒரு தடவை இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும், தேவ நோக்கத்தோடு இருக்க வேண்டும், தேவ திட்டத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் என்னைக்குமே பைபிளது ஒரு வசனத்தை சொல்லுவேன், மத்தேயு 7:21 தான் மிக முக்கியமான வசனம் வேதத்தில். அந்த ஒரு வசனம் தான் நம்மை பரலோகத்திற்கும் நரகத்திற்கும் போகிறதற்கு ஒரே வார்த்தையில் நமக்கு காண்பிக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவரோ பரலோகத்தில் பிரவேசிப்பார்களே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார் அதில் பிரவேசிப்பது இல்லைன்னு கர்த்தர் சொன்னார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் அவன் மட்டும்தான் பரலோகத்திலே பிரவேசிக்க முடியும். ஆகையினால் இன்னைக்கு தூதரிடத்தில் நாம் கற்றுக்கொண்டாலும் தேவ சித்தத்தை, நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு தேவ சித்தத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எடுத்துக்கொள்வோம், லூக்கா எழுதின சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட சில சம்பவங்கள். முதல் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 26 நாம் வாசிக்கலாம்.
ஆறாம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில்
தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற
நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான்.
அந்த கன்னிகையின் பெயர் மரியாள்.
அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து
கிருபை பெற்றவளே வாழ்க,
கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் ஆரம்பிக்கிறது ஆறாம் மாதத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பதாக, அப்ப 6 என்ன நடந்தது என்றால், யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தில் வந்து பிறப்பதை குறித்து தேவதூதன் சகரியாவுக்கும் எலிசபெத்திற்கும் வாக்கு கொடுத்தார்கள். சகரியாவை அவன் தேவாலயத்தில் ஆசரிப்பு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கணக்கு கேட்கப்பட்டது என்று சொல்லி, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பு சகரியாவுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த 6 என்பது எதை குறிக்கிறது? அதற்கு பிறகு 6 இந்த சம்பவம் நடக்குது. இப்பொழுது மரியாள் என்கிறதான ஒரு பேருள்ள, ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு பெண், இவள் திருமணத்திற்காக நியமிக்கப்பட்டவள். யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனோடு திருமணத்திற்காய் நியமிக்கப்பட்டவள். இவள் ஒரு யூத குலத்தை சேர்ந்தவள். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு பெண். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்கு யாராவது ஒரு பெண்ணை தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பெண் தான் இந்த மரியாள். தேவ தூதன் திடீரென்று இவளுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்கிறான். பிரவேசித்து அவளை பார்த்து பேசுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொன்னார். இந்த சம்பவத்தை மரியாள் சற்றும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். திடீரென்று இப்படிப்பட்ட இயற்கை கப்பாற்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறதை அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். தேவ தூதன் திடீரென்று அவள் வீட்டிற்குள் வந்து நின்று அவளை பார்த்து வாழ்த்துகிறான், கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவளை வாழ்த்துகிறான். இது ஏன் நடக்கிறது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. சரித்திரத்தை ஒரு பக்கத்தில் இரண்டாய் பிளந்த ஒரு சம்பவம், இன்னொரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது அதோடு சம்பந்தப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு சம்பவமாயிருந்தது. ஏனென்றால் இவள் ஒரு கன்னிகை, கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அந்த மரியாள் வீட்டுக்கு வந்து இந்த சம்பவத்தை, ஏன் 6 முன்பதாக அவள் பிறக்கிறதை குறித்து இப்பொழுது முன்பதாகவே வந்து அந்த சம்பவம் முதல்ல எடுத்த உடனே அறிவிப்பு கொடுத்த பின்பு ஏன் இந்த குழந்தை உண்டாக வேண்டும்? டைரக்டா ஒரு குழந்தையை தேவனாகிய கர்த்தர் அந்த மரியாளுக்குள் கன்சீவாக பண்ணியிருக்கலாம். ஆனால் முன்பதாகவே இந்த தேவதூதனாகிய காபிரியேலை அனுப்பி தேவனாகிய கர்த்தர் இந்த மரியாளுக்கு ஏன் இந்த செய்தியை முன்பு அறிவிக்க வேண்டும்? காரணம் என்ன என்று பார்த்தால், தேவனாகிய கர்த்தர் இந்த மரியாளை ஆயத்தம் செய்கின்றார். இன்றைக்கு நான் இந்த தேவத்தோருடைய வாழ்க்கையிலிருந்து நம் வாழ்க்கைக்குரிய ஒரு தேவ திட்டத்தை பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு சாதாரணமான பண்டிகை சமாச்சாரமாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. வருஷம் வருஷம் ஒரு குழந்தையாய் பிறந்து அப்படியே திருப்பி அடுத்த வருஷம் இன்னொரு குழந்தையாய் பிறந்து மறுபடியும் திருப்பி குழந்தையாய் பிறந்து அப்படி நாம ஒரு குழந்தையாகவே அவரை பார்த்துட்டு இருக்க கூடாது. அவர் குழந்தையாய் ஒரு தரம் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் பிறப்பதுதான் தேவ திட்டம். அதுதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவானவர் வந்து பிறக்க வேண்டும். அதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம், ஒரு நபருக்குள் கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்றால் அந்த நபரை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். திடீரென்று இந்த மரியாள் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று அவள் ஒரு கர்ப்பவதி ஆக்கப்பட்டாள் என்றால் அதை அவளாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, சமுதாயத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லாமே குழப்பமாகிவிடும். ஆகியனாலே முதலாவது தேவனாகிய கர்த்தர் கேப்ரியல் தூதனை அனுப்பி இந்த சம்பவத்தை முதலாவது அவளுக்கு தெரிவிக்கிறார். கிருபை பெற்றவளே வாழ்க, இந்த ஜெனரல் மெசேஜ், கிருபை பெற்றவளே வாழ்க, இந்த வாழ்த்துதல் இவளுக்கு புரியல. ஏன் இந்த தேவதூதன் வந்து நம்மை வாழ்த்த வேண்டும்? தொடர்ந்து நடக்கிறத பாருங்க, 29 வசனத்துல வாசிக்கிறார். அவளோ அவனை கண்டு
அவன் வார்த்தையினால் கலங்கி
இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக்
கொண்டிருந்தாள்.
தேவ தூதன் அவளை நோக்கி,
மரியாளே
பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய்,
இதோ
நீ கர்ப்பவதியாகி
ஒரு குமாரனை பெறுவாய்,
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக,
அவர்
பெரியவராயிருப்பார்,
உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார்,
கர்த்தராகிய தேவன்
அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார்,
அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை
என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள்
தேவதூதனை நோக்கி
இது எப்படியாகும்
புருஷனை அறியேனே என்றாள்.
தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்,
உன்னதமானவருடைய பலம்
உன்மேல் நிழலிடும்.
ஆதலால்
உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும்.
தேவ தூதன் வந்து வாழ்த்தும் பொழுது இது மரியாளுக்கு ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஏன்னா இது இயற்கை கப்பாடுபட்ட ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தினால் அவள் பயந்து போனாள், கலங்கி போனாள். இது என்ன ஆகுமோ, தேவ தூதன் வந்து நம்மை சந்திக்கிறானே, கிருபை பெற்றவளே என்று சொல்லுகிறானே, இது என்ன நடக்க போகிறதோ. அவளுக்கு கலக்கம் தான் வந்ததே தவிர சந்தோஷம் வரல. உடனே தேவ தூதன் அவளுக்கு மேலும் அந்த செய்தியை விவரித்து சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து, அவருடைய மேன்மை குறித்து விவரித்து சொல்லுகிறான். இப்பொழுது மரியாளுக்கு தொடர்ந்து குழப்பம், இது எப்படி ஆகும்? அப்பொழுது தேவதூதன் தொடர்ந்து விளக்கம் கொடுக்கிறான், பரிசுத்த ஆவி உண்மையில் வருவார், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும், ஆகையால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இந்த இடத்திலே மரியாளை தேவ தூதனை அனுப்பி கர்த்தர் ஆயத்தம் செய்தார். ஒரு குழந்தையை அவள் பெறுவதற்கு அவளை ஆயத்தம் செய்தார். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே மத்தேயு சுவிசேஷத்திற்கு வருவோம். முதல் அதிகாரம் 18 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு முதல் அதிகாரம் 18 வசனம்.
இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது
அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே
கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது.
அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல்
ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான்.
அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன்
நல்ல கவனிக்கணும், மறுபடியும் பாருங்க, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில்
அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின்
பாவங்களை நீக்கி
அவர்களை ரட்சிப்பார் என்றான்.
இந்த சம்பவம் முதலாவது தேவதூதன் மரியாளை சந்தித்து இந்த குழந்தை எப்படி பிறக்கும் என்பதை முதலாவது அறிவித்து விட்டார். அடுத்த நேரத்தில் யோசேப்பு, மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பு, அவனுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறார். சில நாட்கள் ஆகியிருக்கும், இவள் கர்ப்பவதி என்கிறதை கேள்விப்பட்ட உடனே இவன் ஒரு நீதிமான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். அந்த நாட்களில் நியமத்தின்படி ஒருவர் தவறான நடக்கை உள்ளவர்களாயிருந்தால் அவர்கள் கல்லறிந்து கொல்லப்படுவதற்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆகையினால் மரியாள் கொல்லப்படுவதற்கும் பாத்திரவான் என்று சொல்லி யோசேப்பு நினைக்கிறான். ஆனால் யோசேப்பு ஒரு நீதிமான், ஆகையினால் அப்படி அவளை அவமானப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தன் உள்ளத்தில் இவனுக்கும் ஒரு குழப்பம். தனக்கு நியமிக்கப்பட்டதான இந்த மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாளே, என்ன செய்வது என்று சொல்லி அவன் குழப்பத்தோடு இருக்கும் பொழுது அவனுக்கும் சொப்பனத்தில் இந்த தேவதூதன் வந்து காட்சி கொடுக்கிறான். காட்சி கொடுத்து சொல்லுகிறான், யோசேப்பே, நீ மரியாளை சேர்த்துக் கொள்வதற்கு ஐயப்படாதே. அவரை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவனுக்கு ஒரு குழப்பம், இந்த குழந்தை பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தை பிறந்தவுடனே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த ரெண்டு இடத்திலும் பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள் வராங்க. ஒன்று மரியாளை முதலாவது சந்தித்தான், இரண்டாவது யோசேப்பை சந்தித்தான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஆத்துமாக்களை நாம் கர்த்தருக்குள் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு நபருக்குள்ளும் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், நபர்களை நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும். இதான் ஃபர்ஸ்ட் காரியம். எந்த ஒரு நபருக்கும் நாம் போய் இயேசு கிறிஸ்து தான் உலக ரட்சகர், அவர்தான் தெய்வம், அவரை ஏற்றுக்கொள் அப்படின்னு பிளைண்டா சொன்னீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏதோ சில சம்பவங்களை சொல்லி இவர்தான் தெய்வம் ஏற்றுக்கொள்ளுங்கன்னா டக்குன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒவ்வொரு நபர்களும் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். மரியாளுக்குள் காணப்பட்டது ஒரு பயம், யோசேப்புக்குள் காணப்பட்டது ஒரு குழப்பம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தரை அறியாத ஒரு நபருக்கு நாம் கிறிஸ்துவை சொல்லும் பொழுது சிலருக்கு பயம், இந்த மதத்துக்குள் வரலாமா, இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா, ஒரு பயம். சிலருக்கு குழப்பம், இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் நம்முடைய சமுதாயத்தில் நம்ம என்ன சொல்லுவார்கள், நம்மை சுற்றிலும் இருக்க என்ன பேசுவாங்க, குழப்பம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தை நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க 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 புறஜாதி ஜனங்களால், பலவிதமான ஏராளமான பல தெய்வங்களாக வணங்கப்படுகிறவைகளால் நிறைந்திருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவிலே இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்கும் பொழுது ஏதோ ஒரு புதிய தெய்வத்தை இவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வு தான் ஜனங்களுக்கு வரும். யுஎஸ்லயோ யூகேலயோ போய் நம்ம கிறிஸ்துவை அறிவிக்கிறது சொல்லப்போம், ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே அவர்கள் தெய்வமாய் தெரிந்திருக்கிறாங்க, ஆனா தங்க வாழ்க்கையில் அனுபவிக்காம இருக்கிறாங்க. அவர்களுக்கு போய் இயேசு தெய்வம் என்று சொல்றது ஈஸி. ஆனா நம்முடைய நாட்டை பொறுத்த மட்டிலே ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை தெய்வமாய் வச்சிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொன்றை ஒவ்வொருவர் வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வித்தியாசமான கலாச்சாரத்தில் இருக்கிறாங்க. அந்த நபர்களுக்கு நாம் கிறிஸ்துவை பிறக்க செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு நாம் முதலாவது அவர்களை நாம் ஆயத்தம் பண்ண வேண்டியது அவசியம். ஆயத்தம் பண்ணுதல் என்றால் என்ன? தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் தேவத்தோருடைய சமூகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அவர்கள் மனிதர்களை ஆயத்தம் செஞ்சாங்க, மரியாள ஆயத்தம் பண்ணாங்க, அவர்கள் யோசேப்பை ஆயத்தம் பண்ணாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றிலும் இருக்கிற புறஜாதி ஜனங்கள் அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு, அவர்களுக்கு கர்த்தரை அநேகருக்கு இயேசு தெய்வம் என்று தெரியும், ஆனால் பல குடும்ப சூழ்நிலைகளால் குழப்பத்தோடு இருக்கிறாங்க, பயப்படுறாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் சமுதாயத்தில் சொந்தக்காரங்க நினைப்பாங்களோ, இதற்கு பயப்படுறாங்க. இதையெல்லாம் தாண்டி அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்றால் அவர்களுக்காக முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம், ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு தேவை என்ன தெரியுமா? கிறிஸ்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வருவதற்காக நாம் பாரத்தோடு தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும். நம்ம பண்டிகை மட்டும் கொண்டாடி விட்டு எனக்குள் இயேசு பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போறதல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற கர்த்தரை அறியாது இருக்கிற ஜனங்களுக்குள் கிறிஸ்து பிறப்பதற்கு நீங்களும் நானும் கண்டிப்பாக நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அதற்கு முதல் காரியம் ஜனங்களை ஆயத்தப்பட, ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொல்ல போனால், உண்மையா சொல்ல போனால், நம்முடைய தேசம் போகிற போக்கு பயங்கரமான பாதையில் போய்கொண்டிருக்கிறது. எனக்கு பல செய்திகள், வீடியோ கிளிப்ஸ் எனக்கு நிறைய பேர் செல்லில் அனுப்புறாங்க. அதை பார்க்கும்போது நடக்கிற சம்பவங்கள், நம்முடைய தேசம் எந்த போக்குல போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். நான் இங்க அரசியல் சொல்ல வரல. இப்ப ஜார்க்கண்ட்ல ஜெயிச்சிருக்கிறது இல்லையா, பிஜேபி ஜெயிச்சிருக்குது. காஷ்மீர்ல செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்கு, முஸ்லீம் மெஜாரிட்டியா இருக்கிற காஷ்மீர்ல செகண்ட் பிளேஸ் வந்திருக்குது. யோசிச்சு பார்க்கணும். அன்னைக்கு நான் ஒரு வீடியோ கிளிப்பிங் எனக்கு அனுப்பியிருந்தாங்க, நான் பார்த்தேன். அதுல ஒருத்தர் சொல்றார், ஒரு இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு நபர் சொல்றார், கோட்சேக்கு தேசம் முழுவதும் சிலை வைக்க வேண்டும். யார் கோட்சே? காந்தியை சுட்டுக் கொன்ற மனுஷன். அவனுக்கு இந்தியா ஃபுல்லா சிலை வைக்க போறாங்களா? அப்ப அவன்கிட்ட கேக்குறாங்க, இது சரியா? தேசப்பிதா அவரை கொன்றவருக்கு சிலை வைக்கணும்ன்றீங்களே. அதுக்கு அந்த மனுஷன் என்ன சொல்ற தெரியுமா? உங்களுக்கு வேணா அவர் தேசப்பிதாவா இருக்கலாம், எங்களுக்கு காந்தி ஒண்ணு தேசப்பிதா கிடையாது. அவரை கொன்றவரை நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம். தேசம் எங்க போயிட்டு இருக்குது பாருங்க. அடுத்து கேட்கிறாங்க, இன்னைக்கு கிறிஸ்துமஸ், அடுத்த கிறிஸ்துமஸ் சூழ்நிலையை நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்னைக்கு வாஜ்பாயுடைய பிறந்த நாள். இனி வருகிற நாட்களிலே இந்த டிசம்பர் 25 தேதி வாஜ்பாய் பிறந்த நாள் தான் ஸ்பெஷலா கொண்டாடணும்னு தேசத்துக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு காரியம் மூவ் ஆயிட்டு இருக்குது. கிறிஸ்துமஸை பிளாக் அவுட் பண்ணி அன்னைக்கு வாஜ்பாய் பிறந்த நாள் என்று சொல்லியதான் கொண்டு வந்து அன்னைக்கெல்லாம். இப்பவே பாத்தீங்கன்னா பல இடத்துல நார்த் இந்தியால எல்லாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண வச்சிருக்கிறாங்க, ஒர்க் பண்றது ட்ரை பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, புரியுதுல? அவங்களுடைய ஃபுல் பவர்ல இருக்கிற இடத்துல எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுது. தேசம் முழுவதிலும் அதுல அந்த பேசும்போது அந்த கான்வர்சேஷன் சொன்னாங்க, என்ன 2.5% இருக்கிற கிறிஸ்தவம் அவங்களுக்கு போய் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு ஓப்பனா கேட்கிறாங்க. அப்ப தேசம் மோசமான பாதையில் போய் கொண்டிருக்கிறது, விக்கிரகம் பெருகி கொண்டிருக்கிறது. முழு இந்தியாவிலும் கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதமான ஒரு காரியம் இருக்கக்கூடாது என்கிறத ஒரு நோக்கத்தோடு தேசம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், இதுக்கு அஜிடேஷன் வேற எந்த காரியம் இல்லை, ஜபத்தின் மூலமாகத்தான் இவைகளையெல்லாம் மேற்கொள்ள நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தேசம் எந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், சில காரியங்களை சொல்றேன். இந்தியாவில பல இடங்களிலே ஏற்கனவே கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிற ஜனங்களை ரீகன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்ஸையும் அதே போல ரீகன்வர்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நார்த் இந்தியாவில பண்ணப்பட்ட அடுத்த நிமிஷமே 20 வருஷம் அவர்களுக்கு கிடைக்காத ரேஷன் கார்டு, அடுத்த நாளே முஸ்லீம் பெயரா இருந்து ஹிந்து பெயரை மாத்தின உடனே அடுத்த நாளே அவங்க ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கையில கொடுத்துட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு பேக்கப் கவர்மெண்ட் அதை பேக்கப் பண்ணி அவர்களுக்கு உடனே நீ இந்துவா மாறியா, அடுத்த நாள் உனக்கு ரேஷன் கார்டு, அடுத்த நாள் உனக்கு ஆதார் கார்டு டெஃபினட்டா கொடுக்கப்படுது, நடந்துட்டு இருக்குது. அப்ப இன்னைக்கு பார்க்கும் பொழுது இதை ஏன் செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பர்பஸோட செய்யறாங்க. இதற்கு முஸ்லீம் நம்ம என்னைக்கு போய் சண்டை போட மாட்டோம், அமைதியை உட்கார்ந்துட்டு இருப்போம், எத்தனை பேர் மாத்தின மாத்திட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா முஸ்லீம் போய் சண்டை போடுறாங்க, எப்படி முஸ்லீமை வந்து இந்துவா மாத்தினேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, அப்படியான இதை தடுக்கணும்னா என்ன செய்வோம், மத மாற்ற தட சட்டத்தை கொண்டு வந்துருவோன்றாங்க. எப்படி ஒரு டாக்டிக்கை யூஸ் பண்றாங்க பாருங்க. இதை நீங்க தடுக்கணும்னா, முஸ்லீமை ஹிந்துவா மாத்துறதை தடுக்கணும்னா, மத மாற்ற தட சட்டத்தை கொண்டு வந்தா அதை தடுத்தலாம். அப்படி இதன் மூலமாய் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதை டோட்டலா பிளாக் அவுட் பண்றதுக்கு பர்பஸ் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து மத மாற்ற தடை சட்டத்தை ஒருத்தர் கொண்டு வந்து நம்ம என்ன செய்ய எதிர்ப்போம், இப்ப நம்மளே மத மாற்ற தடை சட்டத்தை கேட்கக்கூடிய லெவலுக்கு இதை தந்திரமாய் நுழைக்கப்படுகிறது. நான் இது ரொம்ப பேச விரும்பல, நான் வசனத்தை பேசணும். ஆனா ஒன்னு சொல்றேன் கேளுங்க, எதுக்காக சொன்னேன்னா, தேசம் கர்த்தருக்கு விரோதமாய் போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும், ஜனங்களை ஆயத்தம் பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட இந்து வெறியர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஜெபம் ஒன்றுதான் ஒரே காரியம். இந்த நாட்களில் சபை ஜெபிக்க வேண்டும், எல்லா விதமான ஜனங்களும் கர்த்தருக்குள் வருவதற்கு நாம் போராடி ஜெபிக்கணும். அந்த ஜெபம் இல்லைன்னா காரியம் நடக்காது. ஆகினால் இன்றைக்கு முதலாவது தேவத்தோருடைய காரியத்தை பார்க்கும் பொழுது, இவர்கள் மரியாதை ஆயத்தம் பண்ணினாங்க, யோசேப்பை ஆயத்தம் பண்ணினாங்க. அது போல நம்முடைய ஜெபத்தின் மூலமாகத்தான் தேசத்தை கர்த்தருக்கு என்று நாம் ஆயத்தம் பண்ண முடியும். முதல் ஆயத்தம் பண்ண. இரண்டாவது என்ன நடக்கிறது, தேவத்தூதர்கள் என்ன செஞ்சாங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:8 வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி
ராத்திரியிலே
தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள்.
அவ்வேளையில்
கர்த்தருடைய தூதன்
அவர்களிடத்தில் வந்து நின்றான்.
கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள்.
தேவதூதன் அவர்களை நோக்கி
பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர்
உங்களுக்கு
தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
பிள்ளையை துணிகளில் சுற்றி
முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள்.
இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார்.
இரண்டாவது, மேய்ப்பர்கள் அந்த நாட்களில் வயல்வெளிகளில் தங்கள் மந்தையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவ தூதன் இறங்கி வந்து, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளில் சுற்றி அதை முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இரண்டாவது, அறிவித்தார்கள். அறிவிக்கும் சுவிசேஷமானது இன்றைக்கு மிகவும் அதிகமாய் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு பக்கத்திலே ஜபம்தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும், ஆனால் அறிவிக்கும் பொழுதுதான் அந்த நபர்கள் அறிந்து கொள்வார்கள். இன்னைக்கு எத்தனையோ காரியத்தை நம்ம ப்ரொமோட் பண்றோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உலகத்தின் காரியங்கள் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது. இப்ப செல்போன் எடுத்துட்டீங்கன்னா, இந்தியாவில் அறிமுகப்படுத்தி ஒரு 15 வருஷம் இருக்குமா, ஒரு 15 வருஷம். இன்னைக்கு எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு. செல்போன் இல்லாத ஆளே கிடையாது. 1-2 செல்போன் கூட ஒருத்தர் வச்சுட்டு இருக்கிறார். அவ்வளோ செல்போன், எல்லார் கையிலையும் செல்போன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இந்தியாக்குள்ள நுழைஞ்ச ஒரு செல்போன் இன்னைக்கு எல்லார் கையிலையுமே இருக்குது. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க, 5 செல்போன் இருக்கு, 5 பேர் கையிலையும் செல்போன் இருக்கு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் வந்து பிறந்த இயேசு கிறிஸ்து, அந்த காலத்திலேயே தோமாவின் மூலமாக இந்தியாவில் அறிவிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எத்தனை பேர் கையில் இருக்கிறார், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறார், யோசிச்சு பார்க்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்பதாக இந்தியாவுக்குள் நுழைஞ்ச செல்போன் இன்னைக்கு எல்லார் கையிலையும் இருக்குது.
ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்தியாவுக்குள் வந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறார் யோசிக்கும். இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டு செல்லவில்லை. இன்னைக்கு உலகத்து மனுஷன் தன் செல்போனை விற்கிற அளவுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை கொண்டு போகல. நம்மளுடைய சுற்றிலும் எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, பேசுறோம், பழகிறோம், அவங்க வீட்டுக்கு நம்ம போறோம், அவங்கள நம்ம வீட்டுக்கு நம்ம இன்வைட் பண்றோம். ஆனால் நம்மோடு கூட இருக்கிற ஒரு நபருக்கு இயேசு தெய்வம் என்று அறிந்திருக்கிற நாம் அவர் தெய்வம் என்கிறதை நம்ம சொல்லுகிறோமா? இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம இயேசு கிறிஸ்துவை போல வேல்யூபிளான ஒரு காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியம் இந்த உலகத்தோடு முடிவடையும், அது செல்போனா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், உலகத்தோடு முடிவடையும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மை நித்தியத்தில் சேர்க்கிறவர். அவரை மாதிரி வேல்யூபிளான காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இலவசமாய் ஒருவருக்குள் போகிறவரை நம்ம சொல்வது கிடையாது. பார்க்கிறோம், பேசுறோம், பழகிறோம், ஓகே போயிட்டு வந்துடுறோம். நம்ம கூட ஒர்க் பண்றவங்க, கூட பழகிறவங்க, டெய்லி பார்க்கிறவங்க, அந்த நபருக்கு நம்ம என்னைக்காவது இயேசுவை நம்ம சொல்றோமா? அது தேவ பிள்ளைகள் மேல் விழுந்த கடமை. 1 கொரிந்தியர் 9:16 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தும் நான் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இந்த வார்த்தை கவனிக்கணும், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சொல்லுங்க, உங்க வீட்டில் இதை நீங்க எழுதி வைங்க, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நீங்க மேடை போட்டு பிரசங்கிக்க வேண்டாம், உங்க பக்கத்தில் இருக்கிறாங்கல்ல, பக்கத்து சீட்ல ஒர்க் பண்றாங்கல்ல, சாதாரண பழகிறீங்கல்ல, அந்த நபருக்கு இயேசு தெய்வம் என்று சொல்லியிருக்கீங்களா? எதோ பேசுறீங்க, என்னென்னமோ பேசுறோம், எவ்வளவு நேரம் பேசுறோம். நீங்கள் பேசுகிற நபருக்குள் இயேசு இல்லை. அந்த நபருடைய வாழ்க்கை மரித்தால் நரகத்துக்கு போக போகிறது. அந்த நபருக்கு இயேசு தெய்வம் என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கிறோமா? இது விலைக்கு விற்கல, இலவசமானது. விலை கொடுத்து வாங்குற விஷயம் கூட அவங்களுக்கு கிடையாது, அந்த அவசியம் கூட கிடையாது, இலவசமானது. ஒரு நாள் ஒரு புத்தகம் ஒன்றை நான் படித்தேன், ஒரு சின்ன சம்பவம். 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த நண்பர்களிலே ஒருவன் நாத்திகன், மற்றொருவன் கர்த்தரை அறிந்தவன். ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ரூம்ல தங்கியிருக்கிறவர்கள். நடந்த சம்பவம், இந்த ஆவிக்குரிய வாலிபன், இவன் பைபிள் வச்சிருப்பான், நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை எல்லாம் நிறைய வச்சிருப்பான், அவன் எப்பவுமே அதே படிப்பான், ஜெபம் பண்ணுவான், எல்லாம் அதே பண்ணுவான். ஆனால் இந்த கூட இருக்கிறவன் சரியான நாத்திகன், கடவுளே கிடையாது என்கிறதுல தெளிவாக இருக்கிறவர். ஆனால் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாகத்தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இந்த ஆவிக்குரிய சகோதரன், இந்த நண்பன், ஞாயிற்றுக்கிழமை தவறாம சர்ச்சுக்கு போயிடுவான், எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பான் ஆவிக்குரிய காரியத்தில். இவன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டான். இவன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற நம்பிக்கை இல்லாதவன், அன்னைக்கு வீட்டுல படுத்துட்டு இருக்கிறான். அப்பொழுது இவனுக்கு டைம் போக முடியல, திரும்பி வர்றதுக்கு டைம் ஆகுது. அதுக்குள்ள சரி என்னதான் நடக்கும் சொல்லுங்க, டைம் பாஸ் ஆகிறதுக்கு அவன் வாங்கி வைத்திருக்கிற ஆவிக்குரிய புத்தகங்கள் நிறைய இருந்துச்சு. அதை எடுத்து சரி என்னதான் இருக்குது, சும்மா படிச்சுதான் பார்ப்போமே என்று சொல்லி ஒன்றை எடுத்து அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்றும், அவரது உலகத்தில் மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்றும், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து மரித்தார் என்றும், அவர் திரும்பவும் வரப்போகிறார் என்றும், அதன் பிறகு நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது என்றும், பரலோகம் என்று ஒன்று உண்டு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நரகத்துக்கு போவார்கள், இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார், இந்த காரியங்கள் எல்லாம் சுருக்கமாய் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தது. அந்த நண்பன் வருவதற்குள் இதெல்லாத்தையும் அவன் படித்தான். படித்த உடனே ஆவியாளர் அவனுக்குள் கிரியை செய்தார், இவன் உள்ளத்தில் குத்தப்பட்டான், இது உண்மையாய் இருக்குமோ, இவ்வளவு காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் எல்லாமே இதில் எழுதியிருக்கிறதே, நமக்கு இது வரைக்கும் யாருமே இதை சொல்லிக் கொடுத்தது இல்லையே, இது ஒருவேளை உண்மையா இருக்குமோ, அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த நண்பன் சர்ச்சை முடிச்சுட்டு வந்த உடனே அவனை பார்த்து கேட்டான், இந்த புக்ல எல்லாம் எப்படி எல்லாம் எழுதியிருக்குது, இதெல்லாம் நீ நம்புறியா? அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அந்த ஆவிக்குரிய நண்பர் அவன் சொன்னான், நான் ரொம்ப நம்புறேன், இதெல்லாம் உண்மை, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து பிறந்தது உண்மை, அவர் தான் தெய்வம், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், அவர் தான் ரட்சிக்கிறவர், அவர் திரும்பி வரப்போறார், அவர் நம்மை பரலோகத்தில் சேர்க்க போறார், அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கண்டிப்பா நரகத்துக்கு போயிடுவாங்க. நிச்சயமா நீ நம்புறியா? கண்டிப்பா நம்புற, இதுதான் உண்மை, அவன் அடிச்சு சொன்னான். உடனே இந்த நண்பர் அவனை பார்த்து கேட்டான், உனக்கு வெக்கமா இல்ல? அவனை பார்த்து அவன் எதிர்பார்க்கல இந்த வார்த்தையை, உனக்கு வெக்கமா இல்ல? அவன் அதிர்ந்து போன, ஏன் இப்படி கேட்கிறான்? இவ்வளவு பெரிய ஒரு உண்மையை நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற, இயேசு தெய்வம் என்பதை தெரியும், அவர் தான் உலக ரட்சகர்னு உனக்கு தெரியும், பாவத்திலிருந்து மீட்கிறவர்னு உனக்கு தெரியும், உன் வாழ்க்கையில் அதை தெரிஞ்சிருக்கிற, இவர் தான் திரும்பி வரப்போறான்னு சொல்ற, நரகம் என்று ஒன்று இருக்கிறது, பரலோகம்னு ஒன்று இருக்குது, மனுஷனுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல மரணத்துக்கு பிறகு அது முடிவு கிடையாது, அதுக்கு பிறகு பரலோகம் நரகம் ஒன்று இருக்குது, இதெல்லாம் இருக்குது, நீ எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டியும், என்னைக்காவது ஒரு நாளாவது இதை எனக்கு நீ சொல்லி இருக்கிறையா? இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கும் பொழுது இத்தனை நாள் நீ எனக்கு இதை சொல்லவே இல்லையே, நீ எல்லாம் உண்மையான நண்பனா? நீ என்ன உண்மையான நண்பன் சொல்லாத, இவ்வளவு பெரிய ஒரு உண்மையை தெரிஞ்சு வச்சுட்டு இது வரைக்கும் நீ எனக்கு சொல்லாம இருந்திய, நீ எல்லாம் ஒரு உண்மையான நண்பனா என்று சொல்ல அப்படி திருப்பி கேட்டான். அப்பதான் இவன் குத்தப்பட்டான். எதோ பேசுறோம், என்னென்னமோ சொல்றோம், இந்த கடையில் துணி நல்லா இருக்கும், அந்த கடையில் அது நல்லா இருக்கும், இந்த கடையில் இது நல்லா இருக்கும் சொல்றோம், ஆனால் இயேசு தெய்வம் என்கிற விலையேற பெற்ற சத்தியத்தை நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல தவறி விடுகிறோம். விதத்தான் சொல்றோம், இந்த கடையில் போனா துணி சீப்பா இருக்கும், அந்த கடையில் போனா அது சீப்பா இருக்கும், இந்த கடையில் போனா இந்த பொருள் நல்லா இருக்கும், இதெல்லாம் சொல்றோம். ஆனால் இயேசு தெய்வம் என்பதை உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றோமா? அது ரொம்ப முக்கியம். நீங்க செலவு செய்ய வேண்டாம், மேடை போட்டு பேச வேண்டாம், அதெல்லாம் பண்ண வேண்டாம். உங்களோட பழகிறவங்களுக்கு நீங்கள் அவங்களை உண்மையா நேசிப்பது உண்மையானால் அவளுக்கு நீங்க கிறிஸ்துவ சொல்லணும், இல்லைன்னா உங்களை நட்பு போலி. ஒரு கர்த்தரை அறியாத ஒரு நபரிடத்தில் நீங்க பழகிறீங்க, அவங்களுக்கு நீங்க இயேசு தெய்வம் சொல்லலைனா உங்கள் நட்பு போலியானது, நீங்க அவங்களை நேசிக்கல, உங்களுடைய நட்பு போலி. நீ உண்மையான நீங்க அவங்களோட அன்பு கூறுவீங்களானால், எத்தனையோ பொருளை சொல்லி கொடுக்குறோம், இங்க போய் வாங்க அது நல்லா இருக்கு இங்க நல்லா இருக்கு, ஆனால் இயேசுவை நீங்க சொல்லல, உங்கள் நட்பு போலி, நீங்க ஒரு போலியான நபர். நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் முக்கியம், இயேசுவை எல்லாருக்கும் சொல்லணும். இப்படி நம்ம சொல்லுவோமானால் நம்ம பழகிற நபரிடத்துல மட்டும் நம்ம சொன்னா போதும். என்றைக்கு சொல்றேன், தேசம் முழுவதிலும் கிறிஸ்து நிறைந்து விடுவார். இன்னைக்கு அவர்களெல்லாம் 2.5% தான் அங்க இருக்கிறாங்க, என்னத்தை பெருசா செய்ய போறீங்க என்று ஏளனமாய் கிறிஸ்தவர்களை குறித்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வராது. இதை சொன்னீங்கன்னா போதும், கண்டிப்பா சொல்ல, தேசத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். சொல்லணும், அறிவித்தார்கள், புரியல, அறிவித்தார்கள். மூணாவது நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன், லூக்கா 2 13
அந்த சனமே பரம சேனையின் திரள்
அந்த தூதனுடனே தோன்றி
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள்.
மூன்றாவது காரியம், முதலாவது ஆயத்தம் பண்ணினாங்க, மரியாளையும் யோசேப்பையும் ஆயத்தம் பண்ணாங்க. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்தார்கள். மூன்றாவது, இவர்கள் அதன் பிறகு துதிச்சாங்களாம், இயேசு கிறிஸ்து பிறந்ததை சொல்லி துதிச்சாங்க. பரம சேனையில் ஒரு சேனையை இறங்கி வந்துச்சு, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். மூணாவது, துதி ஸ்தோத்திரம், ஜபம், அறிவிப்பு, மூன்றாவது துதித்தார்கள். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், இயேசு கிறிஸ்து இந்த தூதர்களுக்காகவே பிறக்கல, ஆனா அவங்க கொண்டாடுறாங்க அவர் பிறந்தார்.
நியாயமா கொண்டாட வேண்டியது மனுஷன் கொண்டாடணும். அவர் தூதர்களுக்காகவே பிறக்கல. ஆனா அவருக்கு அவங்களுக்காக அவர் பிறக்காத பட்சத்திலும் அவர்கள் செலிபிரேட் பண்றாங்க. அவங்க செலிபிரேட் பண்றாங்க. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி ஒரு சேனையே இறங்கி வந்து துதிச்சது. நம்முடைய வாழ்க்கையில் ஜனங்களுக்காக நம்ம ஜெபித்து அவருடைய ஆயத்தம் பண்ணணும். இரண்டாவது அறிவிக்கணும். மூன்றாவது ஆண்டவரை துதிக்கணும். இந்த தேவ தூதர்கள் துதிச்சாங்க. இந்த தேவத்தோருடைய துதிக்கு காரணம் என்ன அது நல்லா புரியணும். இவர்களுக்காக அவர் பிறக்கல, ஆனா இவங்க ஏன் துதிக்கணும்? அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கும் சொல்றேன், தேவ தூதர்கள் துதிக்கிறாங்க ஒரு காரியத்திற்காக. அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் சொல்றேன். அதை நீங்க வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷத்திலேயே 15 அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம்.
அதுபோல
மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம்
தேவனுடைய தூதருக்கு முன்பாக
சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு கிறிஸ்து. பின்னால சொல்றாரு பாருங்க, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தூதர்களுக்கு நடுவிலே சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இது இன்னைக்கு நடக்கிற விஷயம். இப்ப இந்த இடத்துல ஆராதனை நடக்கிறது. நான் இங்கிருந்து உங்களை துதிங்கன்னு சொல்றேன், இங்க இருக்கிற ஜனங்க நீங்க துதிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன், இங்க இருந்துகிட்டே பரலோகத்துல ஒரு வர்ஷிப்ப லீட் பண்ண முடியும். நம்ம நான் உங்களுக்கு முன்னால இருந்துட்டு இங்க வர்ஷிப் லீட் பண்ணேன். ஆனால் உங்களை எல்லாருக்கும் நான் சொல்றேன், நீங்க இங்க இருந்துகிட்டே பரலோகத்துல ஒரு வர்ஷிப்ப நீங்க லீட் பண்ண முடியும். எப்படி தெரியுமா? ஒரு நபருக்கு கிறிஸ்துவை அறிவித்து அந்த நபர் மனம் திரும்பும் பொழுது, அவர்கள் கிறிஸ்துவே தெய்வம் என்று சொல்லி மனம் திரும்பும் பொழுது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் தேவ தூதர்கள் எல்லாம் நம்முடைய பிதாவாகிய தேவனையும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவையும் துதித்து மகிழ்ந்து சந்தோஷம் அடைகிறார்கள். தெரியுமா? சந்தோஷம் அடைகிறார். அதே அதிகாரத்தில் 7 வசனத்தை கொஞ்சம் வாசிப்போமா?
அதுபோல
மனம் திரும்ப அவசியம் இல்லாத
99
நீதிமான்களை குறித்து
சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும்
மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம்
பரலோகத்தில்
மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 தடவை வருது பாருங்க. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்கள் அப்படின்னா யாரு? இவங்க மனம் திரும்ப அவசியம் இல்லாத யாருமே கிடையாது. மனம் திரும்ப அவசியம் இல்லாத ஏற்கனவே மனம் திரும்பி விட்டவர்கள். இன்னொரு தரம் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே மனம் திரும்பி விட்ட 99 நீதிமான்களை பற்றி அல்ல, ஒரே ஒரு நபர் மனம் திரும்பி இயேசுவே தெய்வம் என்று சொல்லி தன் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது பரலோகமே துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதித்து சந்தோஷப்படுகிறார்கள். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மிகுந்த சந்தோஷம், இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த சந்தோஷம். அவர் தம்முடைய பாடுகளின் பலனை அவர் அனுபவிக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டார். அதற்குரிய பலன் என்ன தெரியுமா? ஒரு ஆத்மா இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுவதுதான். அதுதான் பலன். இந்த உலகத்தில் அவர் வந்து எவ்வளவு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக பாடுகளை சந்தித்து அவர் மரித்தாரே, அதற்கான பலன் என்ன? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது. இந்த உலகத்தில் ஒரு நபருக்கு நீங்கள் கிறிஸ்துவை அறிவிக்கும் பொழுது அவர் மனம் திரும்பினால் இந்த உலகத்தோடு முடிகிற விஷயம் இல்லை. பிதாவாகிய தேவன் சந்தோஷப்படுறார், குமாரனாகிய கிறிஸ்து சந்தோஷப்படுறார், தேவ தூதர்கள் அங்கே சந்தோஷப்படுறாங்க, பரலோகமே சந்தோஷம் அடைகிறது. நான் கேட்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷம் நினைக்கிறீங்கல்ல? உங்களை அவர் சந்தோஷமா வைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? அவரை சந்தோஷப்படுத்தணும்னு என்னைக்குமே நினைச்சது இல்லையா? அவர் உங்களை சந்தோஷப்படுத்தணும் எப்பவுமே நினைக்கிறீங்க. ஆனால் அவரை சந்தோஷப்படுத்தணும் என்னைக்காவது நீங்க நினைச்சிருக்கீங்களா? யோசிக்கணும். நான் எப்பவுமே வாங்கிட்டே இருக்கக்கூடாது, என் ஆண்டவர்கிட்ட சந்தோஷத்தை வாங்கிட்டே இருக்கக்கூடாது. என் ஆண்டவரை நான் எப்படி சந்தோஷப்படுத்தலாம்? ஒரு ஆத்துமாவை கிறிஸ்துவுக்கு என்று ஆதாயப்படுத்துவதன் மூலமாக என் ஆண்டவரை நான் சந்தோஷப்படுத்த முடியும், என் பிதாவை சந்தோஷப்படுத்த முடியும், என் இயேசுவை எனக்காக ஜீவன் கொடுத்த இயேசுவை நான் சந்தோஷப்படுத்த முடியும், அங்கே இருக்கிற தூதர்களை சந்தோஷப்படுத்த முடியும், பரலோகமே சந்தோஷப்படும். இது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவரை சந்தோஷப்படுத்தணும் கொஞ்சமாவது நம்ம நினைக்கிறோமா? சந்தோஷப்படுத்தணும், அவரை துக்கப்படுத்தக்கூடாது, அவரை சந்தோஷப்படுத்தணும். ஆகையினால் கிறிஸ்மஸ் என்பது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு, அந்த ஃபெஸ்டிவல் மூடோட அது இன்னைக்கு ஃபெஸ்டிவல் மூட இருந்துக்குங்க, ஆனால் இதே ஃபெஸ்டிவல் மூடோட டெய்லி இதே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க கூடாது. நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணோம், நம்ம நல்லா சாப்பிட்டோம், நல்லா தூங்கணும், நம்ம ஜாலியா இருக்கிறோம், இதல்ல கிறிஸ்தவம். எனக்கு ரட்சிப்பை கொடுத்து எனக்கு தன்னுடைய சந்தோஷத்தை கொடுத்த என் ஆண்டவருக்கு நான் தினந்தோறும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அவருக்காக நான் வாழ வேண்டும். நான் சந்திக்கிற நபருக்கு நான் கிறிஸ்துவை சொல்லணும். என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கணும். ஜெபிச்சு அவங்களுடைய இருதயத்தை நான் ஆயத்தம் பண்ணணும். ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அவர்களுக்கு நான் கிறிஸ்துவை அறிவிக்கணும். மூன்றாவது, நான் கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த தேவ தூதர்கள் துதித்து மகிமைப்படுத்தது போல பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாவதற்கு ஏதுவாக நானும் இந்த உலகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தி பரலோகமே துதிப்பதற்கு ஏதுவாக நான் ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரலோகத்திற்கு மகிமையாய் இருக்க வேண்டும். ஆயத்தப்படுத்துங்க ஜபத்தின் மூலமாக, இரண்டாவது அறிவியுங்க, மூன்றாவது ஒரு ஆத்மா மனம் திரும்பும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் இந்த உலகத்திலே நமக்கு சந்தோஷம், இதுதான் பரலோகத்துக்கு சந்தோஷம். கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன், இந்த உலகத்தில் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். என்ன வேதத்திலே லூக்கா 6:38 சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது நிறைய பேர் வெறும் பணம் நினைக்கிறாங்க, கிடையாது. இது பணத்துக்காக தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. நீங்க எதை கொடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். எப்படி? அமுக்கி குலுக்கி சரிந்து போகும்படி மடியிலே போடுவார். நீங்கள் எதை ஆண்டவருக்கு கொடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு பல மடங்கு திரும்ப கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு நீங்க சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கும்படி கர்த்தர் அமுக்கி குலுக்கி சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவருக்கு நம்ம துக்கத்தை கொடுத்தா அதுவும் அமுக்கி குலுக்கி வருகிற துக்கம் தான் நமக்கு வரும். நீங்க ஒரு நல்ல காரியம் செய்யுங்க, ஒரு நபர் மனதில் மட்டும் உங்க உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஒரு தப்பு செய்யுங்க, உங்க உள்ளத்துல துக்கம் வந்துடும், வேதனை தான் வரும். ஏன் தெரியுமா? அவர் துக்கப்படுதுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும் நமக்கு. ஆண்டவருடைய இருதயத்தை துக்கப்படுத்திட்டீங்கன்னா உங்க உள்ளத்துல நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது, உங்க உள்ளத்துல துக்கம் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி பாருங்க, அந்த சந்தோஷம் கூட ரிஃப்ளெக்ட் ஆகும். எதை கர்த்தருக்கு கொடுக்கிறீர்களோ அதை தான் நீங்க திரும்பி பெற்றுக் கொள்வீங்க. அதனால நீங்க சந்தோஷமா இருக்கணுமா, பரலோகத்தை சந்தோஷப்படுத்துங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணுமா, ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்துங்க. ஆண்டவருக்கு ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்க, ஆத்துமாக்களுக்கு கிறிஸ்துவை அறிவியுங்க, அதற்காக அவர் மனம் திரும்பும் பொழுது கர்த்தரை துதியுங்க. இப்படி பரலோகத்தை சந்தோஷப்படுத்துங்க, நீங்களும் சந்தோஷமா இருங்க. இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இது December 25 மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்துமஸ். அல்லேலூயா! இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ், இதுதான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துமஸ். டெய்லி நமக்கு கிறிஸ்துமஸ், டெய்லி நீங்க கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டிருந்தால் தினமும் கிறிஸ்துமஸ் தான். இதனால இது டிரெஸ், புது டிரெஸ் போடுறதுனால கிடைக்காத சந்தோஷம், நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுனால சந்தோஷம் இல்ல. இது அது எல்லாத்த விட ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் பொழுது நம்மளோட கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா! அதனால இனி சொல்றேன், டெய்லி கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க. எப்படி? கிறிஸ்துவை ஒரு நபருக்குள் கொடுப்பதன் மூலமாக ஜெபிக்கலாம். Glory to Jesus. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக பிறந்து நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்குள் வந்தார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஒரு ஈவுதான் கிறிஸ்துவின் பிறப்பு. இன்னைக்கு நமக்குள்ள எல்லாம் அவர் பிறந்திருக்கிறதுனால நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உங்களுக்குள்ள கிறிஸ்து பிறந்திருக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே,
கணேசு ராஜா, எனக்குள்ள நீங்க வந்து பிறந்திருப்பதற்காய் சோத்திரம். இங்க வந்திருக்கிற முதல் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ள நீங்க பிறந்திருப்பதற்காக சோத்திரம். எங்களுக்குள்ள நீங்க பிறந்திருப்பதற்காக சோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். அப்பா, எங்கள் தேசத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் அப்பா இன்னும் உமை அறியாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ளெல்லாம் நீங்க பிறக்க வேண்டும். அவர்களுக்குள்ள நீங்க பிறக்கணும். முதலாவது தேவ தூதரிடத்துல நாம் கற்றுக்கொள்ளுகிற விஷயம், மரியாளை ஆயத்தம் பண்ணினாங்க. இரண்டாவது யோசேப்பை ஆயத்தம் பண்ணினாங்க. தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேசத்தின் ஜனங்களை ஆயத்தம் பண்ணணும். ஏன்னா அவங்க பல வித்தியாசமான மார்க்கத்துக்குள்ள இருக்கிறாங்க, வித்தியாசமான பாரம்பரியத்தில் இருக்கிறாங்க, வித்தியாசமான கலாச்சாரத்துக்குள்ள இருக்கிறாங்க, வித்தியாசமான ஒரு செட்டப்ல இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னால் ஒரு புதிய தெய்வம், ஒரு புதிய கலாச்சாரம். அதனாலதான் ஒரு வெள்ளக்கார தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, ஏன்னா ஒரு புதிய தெய்வம், ஒரு புதிய கலாச்சாரம், எல்லாம் வித்தியாசமா இருக்கிறதை சுலபத்துல ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்வது என்பது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்குதான் நம்ம ஜெபிக்கணும், ஜெபிச்சு ஆயத்தப்படுத்தணும், ஜெபம் பண்ணணும். ஜனங்களுக்காய், தேசத்திற்காய் நம்ம ஜெபிக்கணும். தூதர்கள் ஆயத்தப்படுத்தினது போல நாமும் ஜெபித்து ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். இரண்டாவது, தூதர்கள் அறிவித்தார்கள், மெய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள். அது போல நாமும் கிறிஸ்துவை அறிவிக்கணும். நீங்க பழகுகிற நபருக்கு நீங்கள் ஒரு நாளுக்கு நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க அறிவிச்சாலே போதும். நீங்க அவங்களை நேசிக்கிறது உண்மையானால் அவங்களுக்கு இயேசு தெய்வம்னு சொல்லுங்க. உங்களை நேசிக்கிற நீங்க யார நேசிக்கிறீங்க, அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தெல்லாம் சொல்றீங்கல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க யாராவது ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறீங்க, அவங்ககிட்ட இருக்கிற எல்லா அவங்ககிட்ட நீங்க நல்ல விஷயத்த சொல்றீங்கல்ல, இந்த கடையில இந்த பொருள் நல்லா இருக்கும், இந்த கடையில இந்த பொருள் சீப்பா இருக்கும், நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறீங்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அனுபவித்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை இன்னும் நீங்க சொல்லல. ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயிடு நினைக்கிறீங்களா? அவங்களோடு இருக்கிற இந்த உறவு துண்டிக்கப்பட்டுடும், உங்களை தப்பா நினைப்பாங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு நீங்க இன்னைக்கு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை தப்பா நினைப்பாருன்னு உங்களுக்கு தெரியலையா? அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை தப்பா நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சு போயிடும் நினைக்கிறீங்களா? நீங்க சொல்லாட்டி ஆண்டவர் உங்களை தப்பா நினைப்பாருன்னு என்னைக்கு நீங்க நினைச்சு பார்த்தது இல்லை? நீங்க சொல்லாட்டி ஆண்டவர் தப்பா நினைக்க மாட்டாரா? மனுஷன் தப்பா நினைக்கிறத யோசிக்காதீங்க. அவங்க ரட்சிக்கப்படும் பொழுது உங்களை வாழ்த்துவாங்க, ஐயோ எவ்வளவு பெரிய காரியத்தை எனக்கு நீ சொல்லி கொடுத்தியே. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கிறிஸ்துவ பேசுங்க, உங்க பக்கத்துல ஒர்க் பண்ற நபருக்கு கிறிஸ்துவ பேசுங்க. அதனால அவங்களை நேசிச்சாலும் நேசிக்காம போயிடுவாங்க, பயப்படாதீங்க. நீங்க நல்லதை தாங்க சொல்றீங்க, சொல்லுங்க சொல்லுங்க, உங்க பழகுற நபரிடத்துல சொல்லுங்க. வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்போட விட்டுறாதீங்க, சொல்லுங்க, கிறிஸ்துவ சொல்லுங்க, கிறிஸ்துவ சொல்லுங்க. கர்த்தர் அங்கதான் கிரியை செய்வார். நீங்க சொல்ல ஆரம்பிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு எத்தனையோ நபர்களை தனக்கு என்று தெரிந்தெடுப்பார். மூன்றாவது, அவர்கள் துதிச்சாங்க. நீங்கள் சொல்லுகிற நபர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் துதிப்பீங்க, பரலோகமும் துதிக்கும். தூதர்கள் துதித்தார்கள், அதே போல நீங்களும் துதிப்பீங்க. இந்த உலகத்தில் நீங்க ஒரு நபரை ரட்சிப்புக்குள் நடத்தும் பொழுது உங்களுக்கும் துதிக்க தோன்றும், பரலோகத்திலையும் துதிகள் உண்டாகும். பரலோகத்தையே சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள் நடத்துவதுதான். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தினமும் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் தான், தினமும் உங்களுக்கு மகிழ்ச்சி தான், தினமும் பரலோகத்தில் சந்தோஷம்தான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் உம்முடைய பிறப்பின் மேன்மையை தேவ தூதர்கள் ஆண்டவரே கொண்டு சென்றார்கள். அவர்களுக்காக நீங்க பிறக்கலப்பா, ஆனால் அவர்கள் கொண்டு சென்றார்கள். எங்களுக்காக நீங்க பிறந்திருக்கிறீங்க. நாங்கள் எவ்வளவு அதிகமாய் உம்முடைய பிறப்பின் செய்தியை, உம்முடைய ரட்சிப்பின் செய்தியை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அப்பா. தகப்பனே, இது எங்கள் மேல் விடுத்த கடமை, இது கடமை அப்பா. நாங்கள் செய்தே ஆகணும், கட்டாயம் செய்யணும். இதை செய்யாவிட்டால் எங்களுக்கு ஐயோ. தகப்பனே, இதை உணர்ந்து நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆத்தும் ஆதாயத்தில் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. பயன்படுத்துங்க. உங்களுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைவேற்றுவதற்காய் சோதனை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, இதுவே உங்களுடைய சித்தம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இப்படி உங்களுடைய சித்தத்தை செய்து நாங்களும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சித்தத்தை நாங்கள் ஜாக்கிரதையோடு செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி கனமகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சொல்லு. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.